மத்தேயு 26:26-30. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ இரத்தத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள்.
நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது, ஆண்டவர் வந்து மனிதனை தன்னுடைய சாயலாக மிக விசேஷமான ஒரு சிருஷ்டிப்பாக படைத்தார். பூமியிலையும் அவன் வாழலாம், பரலோகத்திலையும் வாழலாம். அவனுக்கு சரீரத்தோடு ஆத்மாவோடு மிக உயர்ந்த மகிமைக்காக அவனை படைத்தார். தேவனை மகிமைப்படுத்தணும் என்பதற்காக அவனை படைத்தார். சோககரமாக வீழ்ச்சி மனிதனுக்கு செஞ்ச ஒரு பெரிய சோகம் என்னன்னா, எவ்வளோ உயரத்தில் இருந்தவன் வந்து மிக தாழ்வான மிருக நிலைமைக்கு வந்துட்ட மாதிரி தான் மனுஷனுக்கு ஆயிடுச்சு. அந்த கீழ்த்தரமான நிலைமையில் அவனுக்கு பிடிச்ச ஒரு பிரச்சனை எத்தனை வாட்டி தான் சொன்னாலும், எப்படி தான் சொன்னாலும், என்னதான் சொன்னாலும், அவன் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அந்த மனித உணர்வுகளில் அவன் மிக ஒரு அடம் பிடிச்ச மாதிரி சரீர தேவைகள் மேலே தான் அவனுடைய கவனம் முழுசாக இருக்கும். பாருங்களேன், ஒரு ஒரு ஸ்டப்பன்லி ஃபோக்கஸ்ட் அப்படின்வாங்க, ஒரு அடம் பிடிச்ச மாதிரி. எனக்கு என்ன பெரிய பிரச்சனை தெரியுங்களா, எனக்கு பணம் இல்லை. எனக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா, சுகம் இல்லை. எனக்கு என்ன அது உலக காரியங்கள், உலக ஆசீர்வாதம், பொருளாதார செழிப்பு, அரசியல் பொற்காலம், அதையே தேடி 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 ஏமாற்றம் அடையும்படிக்கு மனுஷன் கீழ்த்தரமாக மாறிட்டான். அதான் பாவ வீழ்ச்சி அவனுக்கு செஞ்சது. கடவுள் உயர்ந்த எண்ணம் அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. எங்கள் பழைய பாஸ்டர் ஒரு உதாரணம் கொடுப்பாரு. ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கடவுள் பேர் வந்து கஞ்சி வரதப்பா. அவர் வந்து வருவாராம் தெருவில், அவர் அந்த தெருவில் வந்துகிட்டு இருக்கும்போது இங்கெல்லாம் கத்துவாங்களாம், கஞ்சி வரதப்பா, கஞ்சி வரதப்பா அப்படின்னு. இந்த தெருவில் நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்களாம், கஞ்சி வரதப்பான்றது பேர். இவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்கும், கஞ்சி வருது, கஞ்சி வருது அப்படின்னா சாப்பாடு வருது அப்படின்னு. கடவுள் பேரை சொன்னாலும் சாப்பாடு மேலே உலக தேவைகளுக்கு தான் கடவுள். இந்த உயர்ந்த எண்ணம் கடவுள் சாயலாக நாம் படைக்கப்பட்டமே, அவருடைய மகிமைக்காக வாழணுமே, உயர்ந்த காரியத்துக்காக உயர்ந்த சிந்தனைகள் இருக்கணுமேன்றதே இல்லை மனுஷனுக்கு. பிறந்ததுலேருந்து நம்ம பாவத்தில் பிறந்திருக்கிறோன்னா என்ன, பிள்ளைங்க பிறந்து படிக்கணும், நல்லா படிக்கணும். எதுக்கு படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். எதுக்கு நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பணம் வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். அதை விட்டு உயர்ந்த எண்ணங்கள் இருக்கா, நான் எதுக்கு படிக்கணும், நான் கடவுளை மகிமைப்படுத்தணும். யாராவது சொல் பிள்ளைங்க சொல்கிறத கேட்டிருக்கீங்களா, நெவர், அது என்னமே வர்றதில்லை இல்லைங்களா. நான் கடவுளை மகிமைப்படுத்தணும், அதான் உயர்ந்த எண்ணம். அதுக்காகத்தான் படைக்கப்பட்டார். நான் வெறும் எதுக்கு நல்லா சம்பாதிக்கணும், கடவுளை மகிமைப்படுத்தணும் இல்லைங்களா. நான் திருடாமல் என்னுடைய தேவைகளை பார்த்து மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலைமைக்கு நான் இருக்கணும், அதெல்லாம் இருக்கிறது இல்லை எனக்கு. எனக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு ஃபோக்கஸ்ட், வெறும் சரீர தேவைகள், எதிர்கால தேவைகள். இந்த குருட்டு நிலைமையில் மனிதனுடைய மனது குருடாகி இருக்கிற நிலைமையில் இது தான் அவனுடைய மிகப்பெரிய தேவையாக பார்க்குறான். ஒரு அரசியல் பொற்காலம் வரணும், எல்லா தேவைகள் சந்திக்கப்படணும், சுகத்தோடு இருக்கணும், அதுவே எனக்கு போதும். போதும். அதான் மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை. ஆனால் மனிதனுடைய மகா பெரிய தேவை சரீர தேவை இல்லை, ஆவிக்குரிய தேவை. மனிதனுடைய மகா மகா பெரிய விடுதலை வந்து சரீர விடுதலை இல்லை, ஆவிக்குரிய விடுதலை. அவன் பாவ விடுதலையை அடையணும், அது தான் மிகப்பெரிய தேவை மனுஷனுக்கு, மிகப்பெரிய தேவை. ஏன்னா அந்த பாவ விடுதலை அடையலைன்னா அந்த அவனை நரகத்துக்கு கொண்டு போவோம், நியாய தீர்ப்பு கொண்டு போவோம். அந்த பாவ விடுதலை அடையிறது தான் மனுஷனுக்கு இருக்கிற பெரிய தேவை. மனுஷனுடைய அந்த சீர்கேடு எவ்வளோ ஆழம், எவ்வளோ ஸ்ட்ராங், யோசிச்சு பாருங்களேன். மனுஷீகமாக இது இல்லைப்பா அவன் தேவைன்னு ஒருஷனுக்கு ஏறுற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கவே முடியாது. எனக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது, உங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. என்ன சொன்னாலும் நான் இதில் தான் இருப்பேன். இதுதான் கடைசியில் கஞ்சி வருது. கடவுளை பேர் சொன்னாலும் இயேசு பேர் ரட்சிப்பு அதெல்லாம் இருக்கட்டும், அவர் கொடுக்கட்டும், நான் பரலோகத்துக்கு போகிறேன், கடைசியில் சாப்பாடு கொடுப்பாரா, கஞ்சி கொடுப்பாரா, அங்கே தான் கவனம் இருக்கும் மனுஷனுக்கு. அதான் நம்ம பிடிச்ச பெரிய வியாதி. இந்த அரசியல் பொற்காலம் இல்லைப்பா, சரீர விடுதலை இல்லைப்பா, உனக்கு தேவை, உன்னுடைய மகா பெரிய தேவை என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு ஆண்டவரே 4000 வருஷம் எடுத்தார். யோசிச்சு பார்க்க முடியுமா? யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? ஏன் பாவத்தில் விழுந்த பிறகு உடனே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அனுப்பாததுக்கு காரணம் என்ன? ஒரு முக்கியமான காரணம், மனுஷனுடைய சீர்கேடான நிலைமை எவ்வளோ கீழே போயிருச்சுன்னா அவனுக்கு என்ன தேவைன்றதே தெரியாம போயிட்டான். அதை மனுஷனுக்கு உணர்த்தணும் என்பதற்காக ஆண்டவருக்கே 4000 வருஷம் எடுத்துச்சு. அதை வந்து தன்னுடைய உடன்படிக்கையின் ஜனங்களாக ஏற்படுத்தி, ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேலை ஏற்படுத்தி, தன்னுடைய ஜனங்களை மிக கொடுமையான அடிமைத்தனம் எகிப்தில் அவர் அனுபவிக்க வச்சார். ஏன் அதை அனுபவிக்க வச்சார்? ஏன்னா அவனுடைய இன்னும் பெரிய அடிமைத்தனத்தை உணர்ந்து கொள்ளணும், அது புரியணும் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்பதற்காக. இஸ்ரவேல் எந்த டைமில் என்ன நினைச்சாங்க, ஐயோ இந்த அடிமைத்தனத்துலேருந்து காப்பாற்றுனா 400 வருஷம் கஷ்டப்படுறோமே, காப்பாற்றுனா இன்னுமே எல்லாம் சரியாக போயிடும்னு நினச்சாங்க. அவங்க ஜபத்தை கேட்டு காப்பாற்றினார், சரியாக போயிடுச்சா? எல்லாம் காப்பாற்றி கூட்டு வர்றாரு, டெய்லி சாப்பாடு கொடுக்குறாரு. சும்மா இருக்கிறீங்களா வனாந்திரத்தில்? என்ன கொடுமை கொடுத்தாங்க இல்லைங்களா? நம்புறதில்ல ஆண்டவரை, நம்புறதில்ல. அங்கேயும் திருப்பி ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுத்து என்ன சொல்லி கொடுக்குறாரு? மனிதன் அப்பத்தினால பொழைக்கிறது இல்லை, ஏன் அதுலேயே இருக்கிற, அதை விட கொஞ்சம் ஏறி மேலே வா. இல்லை அதுதான் வேணும், சாப்பாடு வேணும், துணி வேணும், கொண்டு குடும்பம் அதுதான் வேணும், அதுலேயே தான். அதுக்கு தான் இயேசு, அதுக்கு தான் கஞ்சி வருதப்பா கடவுள். அப்படியே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து, சரி பாலும் தேனும் தேசம் கூப்பிட்டு வந்துட்டேன். ஒழுங்கா இருந்தாங்களா? நியாயாதிபதிகள் கதை பாருங்களேன், இல்லை அங்கேயும் ஒழுங்கா இல்லை. விடுதலை ஆச்சே, அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை கிடைச்சிச்சே, சொந்த பூமி கிடைச்சிச்சே, பாலம் தேனும் ஓடுற தேசத்தில் ஒழுங்காவே இல்லை. பாவம் செய்கிறாங்க, உழுவுறாங்க, விக்கிரத்து பின்னாடி போகிறாங்க இல்லைங்களா? சரி எங்களுக்கு ஒரு ராஜா வந்தால் நாங்கள் சரியாயிடுவோம்னு நினச்சாங்க. ஒரு ராஜா கொடுத்தாரு, சரியாயிட்டாங்களா? அந்த ராஜாவும் சரியில்லை. அந்த ராஜா, அடுத்த ராஜா வந்தார், சாலமன் வந்தார், அவரும் மோசமாக தான் போனார். இதெல்லாம் என்ன, திருப்பி திருப்பி ராஜாக்கள் வந்துக்கிட்டே போனார். இத்தானா 4000 வருஷம் இயேசு வர்றதுக்கு முன்னாடி என்னத்தை உணர்த்துறாரு? அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தார். ஏன்? பாவத்தின் அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது. நீங்கள் பாவீங்கன்னு உணரணும், உங்களுடைய மிகப்பெரிய தேவை பாவ விடுதலைன்றத உணரணும். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, பலியை கொடுத்தாரு. ஏன் அந்த பலியை கொடுக்கும்போது, அந்த பலி ரத்தம் சிந்தப்படும் போது, உன்னுடைய தேவையை தீர்ப்பதற்கு மிக கொடுமையான விலையை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அதனோட அவசியத்தை நீ உணர். ஆசாரிய தன்மையை ஏற்படுத்தினார், மனுஷன் திருந்துற மாதிரி தெரியல பாருங்களேன். அவ்வளோ சொல்லி கொடுத்தாரு பழைய ஏற்பாடில், எல்லாம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக, தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லி கொடுத்து, தங்களுடைய மிகப்பெரிய தேவை பாவ விடுதலை, அதுக்கு ஒரு இரட்சகர் தேவை. ஏன் அந்த இரட்சகரே வாக்குத்தத்தை பண்ணப்பட்ட மேசியாவே இறங்கி வந்துட்டாரு, அவரே தங்களுக்கு கடவுளே பூலோகத்துக்கு வந்து மீண்டும் மீண்டுமாக அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம்னு கவலை அதுலேயே இருக்காத. இன்னும் நானும் வந்துட்டேன், 4000 வருஷமா சொல்லி கொடுக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், புரியலையா உங்களுக்கு? திருந்த மாட்டீங்களா நீங்க? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போன்னு நீங்க இருக்காதீங்க. நீங்க அதை விட உயர்ந்தவங்க. இதெல்லாம் உங்க பிதாக்கு தெரியும். ஒரு அடைக்கலாம் குருவி, ரெண்டு அடைக்கலாம் குருவி ஒரு காசுக்கு விற்கப்படுகிறது. அதை விட நீங்க விசேஷித்தம் அல்லவா? சாப்பாடை விட நீங்க விசேஷித்தம் இல்லையா? நீங்க எவ்வளவு உயர்வுக்கு படைக்கப்பட்டீங்க. நீங்க என்ன செய்யணும்? என் ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்க. அப்படித்தான் நீங்க இருக்கணும். அப்படி தேடுறவங்களா நீங்க இருக்கும் போது இந்த கவலைகள் இல்லாம இந்த தேவைகளை நான் சந்திக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஆனா கேட்க மாட்டோம் இல்லைங்களா? புறமத அந்நியருங்க தான் இவர்களை நாடி தேடுவார்கள். அழிந்து போகிற அப்பத்துக்காக உங்க பிரயாசத்தை செய்யாதீங்க. இதெல்லாம் என்ன சொல்றாரு இயேசு? சொல்லிக்கிட்டே வந்தாரு. சொல்லிக்கிட்டே வரும்போது உங்களுடைய பொற்கா ரோமர்ல இருந்து இல்ல விடுதலை, உங்களுக்கு பாவ விடுதலை தேவையப்பா, பெரிய தேவை அதுதான்ப்பான்னு. ஆனா மனுஷனுடைய சீர்கேடனுடைய ஆழம், அதனுடைய பலம் எவ்வளவு பெருசு பாருங்களேன். எந்த இரட்சகர் நம்மளுடைய பாவ விடுதலைக்கு வந்தாரோ அவரையே நம்மளுடைய அரசியல் பொற்காலம் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்க வந்தாங்க. அவரைய மேசியாவே இஸ்ரவேல் ஜனங்க என்னத்தான் விரும்பினாங்க? இந்த ரோமர்ல இருந்து எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடு, எங்களுக்கு அதான் வேணும், அரசியல் பொற்காலம் வேணும், எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், எங்களை அங்கே மகிமையில் இருக்கணும். அந்த இரட்சகர்கிட்டயே அதை எதிர்பார்த்தாங்க. மூணு வருஷம் ஆச்சு, அவர் ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியல, அதனால அவரையே சிலுவையில் அரைஞ்சிட்டோம். இதாங்க மனுஷனுடைய குருட்டுத்தனம். ஆண்டே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்ம படித்த பகுதியில் பலேற்பாடில் ஏற்படுத்தப்பட்ட அந்த கடந்து போகும் பஸ்கா பண்டிகை, சரீர விடுதலைக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த பண்டிகையை மாற்றி இப்போ ஒரு ஆவிக்குரிய விடுதலையின் பண்டிகையாக செஞ்சு கொடுக்குறார். ஏன்? உன்னுடைய பெரிய தேவை அது இல்லை, நிறைவான தேவை வந்து பாவ விடுதலை, அது தான்ப்பா அப்படின்னு நமக்கு காட்டுறார். யோசிச்சு பாருங்க, அந்த கடந்து அன்னைக்கு அந்த கொண்டாடுற, இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது, இதுக்கப்புறம் நடக்கிற காரியங்களையும் எவ்வளோ வலியுறுத்துது மனுஷனுடைய மகா பெரிய தேவை. மூணு வருஷம் ஒரு சீசனாக தெரிந்து கொண்டு, 12 பேரை தெரிந்து கொண்டு, அந்த 12 பேருக்காவது சொல்லி கொடுக்க பார்த்தார். தெரிஞ்சு கற்றுக்கிட்டாங்களா? 12 பேருக்காவது. இது இல்லை அரசியல் விடுதலை, இல்லை இது இல்லைப்பா உன்னுடைய மகா பெரிய தேவை, பாவ விடுதலை. ஆனால் எந்த அளவுக்கு சீர்கெட்டவங்க நம்மனா அடம் பிடிச்சது, என்ன சொன்னாலும் கஞ்சி வருதப்பா தான். கடைசியில் அங்கே தான் நாங்கள் வந்து நிற்போம், அங்கே தான் வந்து நிற்போம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ 3 வருஷம் சொல்லி கொடுத்து அந்த கடவுளையே போய் 30 வெள்ளிக்காசுக்கு விற்று லாபம் சம்பாதித்து அதில் போய் சாப்பிட்லான்னு பார்க்குற ஒரு ஜென்மம் நம்ம பாருங்களேன். அந்த கடவுள், நான் உன்னுடைய மகா பெரிய தேவையை தீர்த்தி செய்யணும் நான் வந்திருக்கிறேன், ஆனால் உன்னையே நான் வித்துருவேன், வித்துட்டு அந்த காசு பண்ண பார்ப்பேன், எனக்கு கஞ்சி தான் வேணும், கஞ்சி வருதப்பா தான் வேணும். அந்த அளவுக்கு மனுஷன் நம்மளுடைய நிலைமைங்க, யோசிச்சு பாருங்களேன். அதுல இருந்த ஒரு சீஷன், தலைவனாக ஏற்படுத்தப்பட்ட சீஷ, அவர் வந்து அவரை மறுதளிச்சிட்டார் 3 வாட்டி. ஏன் தப்பிக்கணும்? இன்னும் 11 பேர் ஓடி போயிட்டாங்க, 10 பேர் ஓடி போயிட்டாங்க நிற்காம. ஏன் தப்பிக்கணும்? ஏன்னா கவனம் எல்லாமே இந்த உலகம், இந்த உலகம், இந்த உலகம். அதான் நமக்கு பிடிச்ச பெரிய சாபத்தில் சாபம் என்னன்னா இந்த சரீர விடுதலை இல்லை நமக்கு. அது எத்தனை பேர் புரிஞ்சுக்குவோம்? இதுதான் எல்லா பழையற்பாடுலேருந்து சொல்லி கொடுத்துட்டு வந்தார் ஆண்டவர், எல்லா தீர்க்கதரிசிக்கு சொல்லி கொடுத்துட்டு வராரு, அப்போஸ்தலருக்கு சொல்லி கொடுத்தாங்க, இயேசு சொல்லி கொடுத்தாரு. ஏன் ஒவ்வொரு பாஸ்டரும் ஒவ்வொரு போதகரும் தங்களுடைய மக்களுக்கு இதான் சொல்லிக் கொடுக்கறது? 15 வருஷமா நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? இதான் சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தாலும் உங்களில் அநேக பேர் கேட்டுக்கவே மாட்டோம். நாங்கள் கடைசியில் கஞ்சி வருதப்பால தான் நாங்கள் நிற்குவோம். எங்கள் தேவை சொல்லுங்க, எங்களுடைய தேவை என்ன ஆகுறது? இதான் பெரிய இது. இன்னைக்கு நம்ம வந்து இந்த பந்திக்கு நம்ம கலந்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் வந்து அந்த பந்தியில தான் நிறைய பேருக்கு கண்ணு திறக்கிறார் இல்லைங்களா? அவருடைய ராப்போஜனத்தில் தான் இந்த கடந்து போகும் திருநாளை எடுத்து, அப்பா அது இல்லை உங்களுடைய தேவைன்னு 4000 வருஷமா சொல்லி கொடுத்தேன், புரிஞ்சிச்சா? அதை விட பெரிய விடுதலை வாங்கி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதை காட்டும் வண்ணமாக அந்த கடந்து போகும் திருநாள் 10வது இறுதி விடுதலை ராப்போஜனத்தின் மூலமாக நமக்கு காட்டுற, அதை நம்ம இன்னைக்கு படிப்போம். தேவனுடைய ஞானமான பராமரிப்பில் நம்ம இன்னைக்கு பந்தியில் கலந்துக்க போகிறோம். அதுக்கு பொருத்தமாக மத்தேயு தொடர்ச்சியான பகுதியில் அங்கே வந்து நிற்கிறோம். இதை நம்ம கலந்து கொள்ளும் போது இதான் முதல்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த லார்ட் சப்பர், முதல்ல ராப்போஜனை ஏற்படுத்தின ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப அதிசயமான ஒரு நிகழ்ச்சி. நமக்கு தெரியும் இது ஒரு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுடைய சிலுவைக்கு போகிறதுக்கு எல்லாருமே யூதாசு தலைவர்கள் மேரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இயேசு வந்து அதை கடந்து போகும் திருநாளை கொண்டாடும் பின்னமாக புதிய ஏற்பாடின் திருநியமம் ஏற்படுத்தும் வண்ணமாக அதை கொண்டாடுறாரு. நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியும் பழைய ஏற்பாடில் வந்து 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தின ஒரு நினைவு விருந்தாக பஸ்கா பண்டிகை ஏற்படுத்தப்பட்டது. 10வது வாதை வரும்போது அந்த சங்கார தூதன் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து முதல் பிள்ளைய கொல்ல பார்க்குற அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து இந்த மக்களுக்கு அந்த மாதத்தில் 10வது நாள் நிசான் மாதத்தில் 10வது நாளில் ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து, எந்த குறையும் இருக்கக்கூடாது, அப்போனா எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த ஆடு, அதை எடுத்து 4 நாள் அவங்க வீட்டில் வச்சுக்கணும், நல்லா பார்த்துக்கணும். அதை 4 நாள் ஆடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நாங்கள் ஊர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு கோழி வாங்கிட்டு வந்தோம், வெட்டலான்னு வாங்கிட்டு வந்தோம், நாட்டி கோழி டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, வெட்டலான்னு வாங்கிட்டு வந்தோம். 2 நாள் தான் விட்டோம், எங்கள் பசங்க அதை வெட்டவே விடலை. ஏன், அது ரொம்ப பழகி போச்சு, அது நல்லா இருக்கும், அது பெட்டாக மாறிடுது. ஆனால் அப்படி இல்லை, இது 4 நாள் நீங்கள் வைக்கணும். வச்சு 4வது நாள் மிக கொடுமையாக அது தலை வெட்டி பலி கொடுக்கணும். எவ்வளோ வேதனை இருக்கும் இல்லைங்களா. அதை ஒரு முறையாக ஏற்படுத்தி இருந்தார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்கன்னா, அதே என்னைக்கு அவங்க அந்த ஆடை எடுத்து 10வது தேதி வைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இயேசு வந்து எருசலேமுக்குள்ளே வரார். அந்த ஆட்டுக்குட்டி இது கழுத குட்டி மேலே உட்காந்துக்கிட்டு ஒசானான்னு அவரை பாடின அன்னைக்கு தான் அவங்கெல்லாம் ஆட்டை எடுத்து வச்சுருப்பாங்க. அவரை ஒசானான்னு பாடி புகழ்ந்து அவரை விசேஷமாக உள்ளே வரவேற்பாங்க. அவர் வரும்போது அந்த 10வது நாள் மாதத்தில் 14வது நாள் அந்த ஆட்டை எப்போ வெட்டுவாங்களோ அதே நேரத்தில் இவரையும் சிலுவையில் வெட்டுறது. அந்த கடந்து போகும் திருநாள் ஒவ்வொரு கோணத்திலையும் இவர் அதை நிறைவேற்றுறத பார்க்குறோம். ஆச்சரியம். அந்த எகிப்தில் வந்த நியாய தீர்ப்பு, தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒவ்வொரு வீட்டுக்கும் போச்சு. அந்த நியாய தீர்ப்பில் இருந்த அந்த ஆட்டினுடைய ரத்தம் அந்த வாசலில் போட்டதுனால அவங்க பொழைச்சாங்க. அது எதுக்கு அறிகுறி, அதை கொண்டாடும் வண்ணமாகத்தான் கடந்து போகும் திருநாள். இனி வரப்போற தேவனுடைய கோபாக்கின, எல்லா மனிதர்கள் மேல வர தேவ கோபாக்குலேருந்து நம்மளை நீக்கும்படி இயேசுடைய ரத்தம் நம்மளை காப்பாற்ற போய், அவருதான் இறுதி ஆட்டு, பஸ்கா ஆடு. அதுக்கு அடையாளமாகத்தான் அந்த ஆடு இருந்தது. அதை நம்ம பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, அந்த பஸ்கா அந்த கடை அந்த அந்த பண்டிகையை அவங்களுக்கு மனதில் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். 2 ஹவருக்குள்ள 2, 3 to 5 மணிக்குள்ள லட்சக்கணக்கான ஆடுங்க வெட்டணும் ஆலயத்தில். வெட்டு வெட்டு வெட்டுன்னு இத்தனையோ ஆசாரியர்கள் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரத்தம் வந்து ஆறா ஓடுமா, மாற்றி 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 வெட்டிக்கிட்டே இருக்கும்போது ரத்தம் அப்படியே அந்த கிட்ரோன்ற பள்ளத்தாக்கில் ஓடுமா, பெத்லேம் பக்கம் ஓடுமா, ஆறா ஓடுமா ஆலயத்தின் பின்னாடி இருந்து அந்த பலி. அந்த காட்சியெல்லாம் அவங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்தணும், உங்களுடைய மிகப்பெரிய தேவை பாவ விடுதலை. அந்த பாவ விடுதலைக்காக கொடுக்க வேண்டிய விலை மிகவும் பெருசு அப்படின்றத உணர்த்திக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். அதுதான் இந்த சடங்கெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தது. பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் எவ்வளோ பெரிய விலையை கொடுக்கணும், உங்கள் பாவ நிவர்த்திக்காக செய்ய வேண்டிய விலை ரொம்ப பெருசுப்பா, அதுதான் பெரிய தேவை அப்படின்னு அந்த பண்டிகை அந்த நேரத்தில் அந்தெல்லாம் அவங்க உணர்ந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் கடந்து போகும் திருநாள் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஏன்னா அந்த எந்த எத்தனை கோடி ஆட்டுக்களை வெட்டினாலும் அந்த ஆடுகள்லாம் ஒரு பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது இல்லைங்களா. எத்தனையோ ஆடுகளை தான் எபிரேயர் புக்கு நமக்கு சொல்லுது, ஒரு பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. ஆனால் இன்னும் 2 நாளில் ஒரே ஒரு ஆட்டு பலியாக போகுது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாக போறாரு. ஒரே பலியினால சகல பாவத்தையும் நிவர்த்தி செய்யும்படிக்கு ஒரு பலி அவர் செலுத்த போறார். அதுக்கு ஒரு அடையாளமாகத்தான் இருக்கிறது இது, அவருடைய எல்லையற்ற பலியினுடைய ஒரு அடையாளமாக இது இருக்கிறது. ஓகே, இது பாருங்க, இந்த பகுதி ரொம்ப ஆச்சரியம், எவ்வளோ சிம்பிள் வார்த்தைகளில் போட்டிருக்கு, ஆனால் இது எவ்வளோ பிரம்மாண்டமான நிகழ்ச்சின்னு உங்களால் உணர முடியுதா? அதை உணரணும்னு பார்க்குறேன் நான். எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி இது. ஏன்னா 1500 வருஷத்துக்கு மேலே இந்த கடந்து போகும் திருநாளை கொண்டாடிக்கிட்டு வந்துச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். எல்லாத்துக்கும் முன்னாடி அதை ஏற்படுத்தினார். அவங்க எகிப்தை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அது கொண்டாட ஆரம்பிச்சாங்க. நியாயப்பிரமாணமே இன்னும் கொடுக்கல, சீனாய் மலைக்கே வரல, ஆசாரிய முறையெல்லாம் ஏற்படுத்தல. அதுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டது இந்த கடந்து போகும் திருநாள். அதை காலமாக மோசே கொண்டாடினார், யோசுவா, காலேபு, அதுக்கப்புறம் அந்த தாவீது, எல்லா பக்திமான்களும் பல ஏற்பாடில் கொண்டாடினாங்க இது. ஐசாயா, எரேமியா எல்லாம் கொண்டாடினாங்க இது. ஆனால் அத்தனை 1000 வருஷம் கொண்டாடிக்கிட்டு வந்த கடந்து போகும் திருநாள் இன்னிக்கோடு முடிய போகுது. இதுதான் கடைசி கடந்து போகும் திருநாள், தேவன் அங்கீகரிக்கிற, தேவன் அதிகார முத்திரை குத்துற கடைசி கடந்து போகும் திருநாள். ஏன் இன்னிக்கோடு அந்த கடந்து போகும் திருநாள் நிறைவேறப்பட போகிறது? இதுக்கப்புறம் கடந்து போகும் திருநாளுக்கு அர்த்தமே இல்லாமல் போகப்போகுது. ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடிக்கும் வண்ணமாக இங்கே அதை கொண்டாடுறார். பாருங்களா, அதான் பெரிய ஆச்சரியம். இத்தனை காலம் எல்லா பலேற்பாடு பரிசுத்தவான்களும் கொண்டாடி எதிர்நோக்கி பார்த்து கொண்டு வந்த இந்த கடந்து போகும் திருநாள், இனிமேல் அதுக்கு எந்த அர்த்தமோ அதிகாரமும் தேவன் தெய்வீக அதிகாரமும் கிடையாது. இனிமேல் இன்னமும் யூதர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க, ஆனால் இது ஓவர். பாஸ் ஓவர் இஸ் ஓவர். ஏன்? இனிமேல் ஒரு புது சகாப்தத்தை ஆண்டவர் ஏற்படுத்த போகிறார். இனிமே ஒரு புது உடன்படிக்கை ஆண்டவர், பழைய உடன்படிக்கை முடிந்தது, புது உடன்படிக்கை செயல்பட போகிறது. அதனால அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அந்த மேல் அறையில் அந்த 12 பேர் உட்கார்ந்திருந்த இடத்துல ஒரு பெரிய புது உலகத்தை, புது சகாப்தத்தை, புது உடன்படிக்கையே ஆண்டவர் அறிமுகப்படுத்துறார். எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி, எவ்வளவு ஏழ்மையா போட்டிருக்கிறது தான் ஆச்சரியம் நமக்கு. பாருங்களேன், இத்தனை வருஷம் கொண்டாடின அந்த கடந்து போகும் திருநாள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படிக்கு அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. ஒரு இனிமே புது உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை முடிந்து புது உடன்படிக்கை, இனிமே பழைய ஏற்பாடில் இருக்கக்கூடிய கடந்து போகும் திருநாள் இல்லை, புதிய ஏற்பாடு திருநியமமான கர்த்தருடைய பந்தி ஆக அது கருதப்பட போகிறது. அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இதை ஆண்டவர் இங்கே கொண்டாடுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா 21வது வசனத்தில் அவர்கள் போஜனம் பண்ணுற வேலையில் வரும், 26வது வசனத்தில் வரும். ஏன் இது அடிக்கடி வருதுன்னா, இந்த கடந்து போகும் திருநாள் வந்து ஒரு விருந்து பண்டிகை. அந்த விருந்தில் பல காரியங்கள் இருக்கும். ஸ்டெப் ஸ்டெப்பாக முறையாக ஒரு ஆராதனை நடத்தினோன்னா நம்ம ஒன்று அடுத்து எப்படி செய்கிறோம், அதே மாதிரி ஒன்று அடுத்து ஒன்றுக்கு இருக்கும். அதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க பார்ப்போம். முதலாவது நான் உங்களுக்கு போன வாரம் சொல்லியிருந்தேன், அங்கே முக்கியமாக இருக்கிறது வந்து அந்த அந்த ஆடு. ஆடு ஒரு பாகமும் இல்லை, வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி அந்த நைட்லேயே சாப்பிட்டு முடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்தது புளிப்பில்லாத அப்பம், அந்த சாஸ், அவங்களுக்கு அந்த செங்கல் செஞ்சுக்கிட்டு இருந்ததை ஞாபகப்படுத்தணும். கசப்பான கீரை, அவங்களுடைய கசப்பு அடிமைத்தனத்தை ஞாபகப்படுத்தி, உப்பு தண்ணி அதெல்லாம் வச்சுருப்பாங்க. 4 கப் இருக்கும். அதெல்லாம் ஆண்டவருடைய உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துறது. இதெல்லாம் ஒரு ஆர்டராக ஒன்றுக்கு அடுத்து ஒன்றுக்கு நடக்கும். இது முதல்ல என்ன செய்வாங்கன்னா, முதல் ஆர்டரில் முதல்ல ஒரு கப்புலேருந்து ஆரம்பிப்பாங்க. முதல்ல அந்த கப்பு, அந்த வைன் இருக்கும், அதில் தண்ணி கலந்த வைன் இருக்கும். அதில் குடிச்சிட்டு யாரும் போதை அடைஞ்சிடக்கூடாதுன்னு ஆண்டவர் தண்ணி கலந்த வைனாக இருக்கணும், ஒரு டைல்யூட்டட் வைனை தான் ஆண்டவர் கொடுப்பாரு. அதை குடித்த பிறகு ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி, அது குடித்த பிறகு எல்லோரும் கை கழுவுவாங்க. ஏன்னா சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரு கிளென்சிங் இருக்கும், எல்லோரும் கை கழுவுவாங்க. அந்த கை கழுவுற நேரத்தில் தான் அவங்க காலம் அழுக்காக இருக்குன்றதை அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அது செய்யறதுக்கு யாருக்கும் மனசு இல்லை இல்லைங்களா. அதனால தான் ஆண்டவர் ஆகி இயேசுவே எந்திரிச்சு அவங்க காலெல்லாம் கழுவி விட்டதா யோவானில் நம்ம பார்க்குறோம். அது வந்து அவங்களுடைய பெருமையாக, ஒரு பெருமையிலையும் அகங்காரத்தையும் ஆண்டவர் அவமானப்படுத்தின மாதிரி அவங்களுக்கு ஆச்சு. அது முடிஞ்சு அவங்க அதை முடிஞ்ச பிறகு புளிப்பில்லாத அப்பத்தை எடுத்து, அந்த கசப்பான கீரையை எடுத்து அந்த சாஸில் தொட்டு சாப்பிடுவாங்க. சாஸில் தொட்டு சாப்பிட்ட உடனே அங்கே இருக்கிற பெரியவர் ஒரு கப்பை எடுத்து, அந்த கப்பை எடுத்து காமிச்சு எல்லாருக்கும் அவர் சொல்லுவார், நம்ம அடிமைத்தனத்தை நினச்சி பாருங்கள், இந்த கீரை மாதிரி நம்முடைய கசப்புத்தனத்தை நினச்சி பாருங்கள், எவ்வளோ கண்ணீர் விட்டோம், ஆண்டவர் அதெல்லாம் காப்பாற்றினாரேன்னு ஒரு அடையாளமாக விளக்கம் கொடுப்பாங்க. விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் அதை வச்சு அப்புறம் தொடர்ந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, ஒரு பாட்டை பாடுவாங்க. நம்மளே ஆராதனையில் ஒரு சில காரியங்களை செஞ்சு ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டை பாடுவாங்க. சங்கீதம் 113 118 வரைக்கும் வருகிற ஒன்றுக்கடுத்து பாட்டை பாடுவாங்க. அந்த பாட்டு பாடி முடித்த பிறகு இப்போ தான் மெயினானது என்னென்னா, மேஜராக அந்த ஆடு இப்போ தான் எடுத்துகிட்டு வருவாங்க, ரோஸ்டட் ஆடு. பாருங்களேன், இது வரைக்கும் நடந்தது ஒரு ஒரு ஸ்டார்டர் மாதிரி, அந்த கீரை அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு ரெடி ஆகிறோம், ஒரு ஆப்பிடைசர் மாதிரி. இப்போ தான் ஆடு வரும். இது வரும்போது தான் ஒருவேளை நான் நினைக்கிறேன், இந்த ஆட்டை ஆண்டவர் யூதாஸ் சாப்பிட விடாமல் அந்த நேரத்தில் தான் உங்களில் ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவனை அடையாளம் காண்பித்து அவனுக்கு ஒரு அப்பத்து தொட்டு கொடுத்து அவனை வெளியே அனுப்பிச்சார். புரியுதுங்களா? இதான் ஆர்டராக வருது. அது வெளியே அனுப்பிச்சு அவன் வெளியே போயிட்டான். கடந்த வாரம் நம்ம பார்த்த ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினாரு. அதுக்கப்புறம் தான் இது கடைசி மெயின் கோர்ஸ் ஆடு, அந்த ஆட்டு ரோஸ்டடுக்கு ஆட்டு இருந்தாச்சு, மற்றதெல்லாம் இருக்குது, மெயின் கோர்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதில் தான் 26வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் போஜன பண்ணுகையில், 21லேயும் அதானே வருது. இப்போ புரியுதுங்களா அவங்களுக்கு? ஏன்னா அது வேற வேற படி, இதான் மெயின் கோர்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போஜன பண்ணுகையில் 3 கப்பு போயிடுச்சு. இப்போ ஆட்டை வச்சு அவங்க மெயின் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அதை சாப்பிட்டு ஒரு கப்பு ஜூஸை குடிச்சிட்டு இப்போ ஒரு பாட்டை பாடிட்டு முடிக்குவாங்க. கடைசி நேரத்தில் கடந்து போகிற திருநாளை நிறைவேற்ற முடிகிற கடைசி நேரத்தில் இது நடக்குது. என்ன நடக்குது பார்க்கலாம். இங்கே பாருங்களா, இதான் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த லார்ட்ஸ் சப்பர். கர்த்தருடைய புதிய ஏற்பாடு ராப்போஜனத்தை அவர் ஏற்படுத்துகிறார். 2 செயலை பார்க்குறோம், 2 விளக்கத்தை பார்க்குறோம். ஒரு அப்பத்துக்கு ஏற்ற செயல், ஒரு அதுக்கு விளக்கம். ஒரு திராட்சை ரசத்துக்கு ஏற்ற செயல், அதுக்கு விளக்கம். பார்த்து அதை படிக்கலாம். 26வது வசனம், அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். இந்த செயல்களை கவனிங்களா, அவர் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு அவங்களுக்கு கொடுத்து புசியுங்கள். இது வரைக்கும் இதைத்தான் அவங்களும் செய்வாங்க, இது ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. இதோடு விட்டுட்டு இருந்தார்னா அவர் என்ன பஸ்கா கொண்டாடுறாருன்னு சொல்லலாம். இதை தான் அவங்க ரெகுலராக செய்கிறதானா, அசாதாரணமான புரட்சிகரமான ஒரு விளக்கம் எங்கே வருதுன்னா, அந்த சின்ன ஒரு 2 வார்த்தையில், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. அப்பத்தை எடுக்கிறாரு, அதை பிடுறாரு, ஸ்தோத்திரம் பண்ணி அதை கொடுக்குறாரு, சாப்பிடுங்க, அதை வாயில வைக்கலான்னு போகும்போது, இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. இது இன்னொரு ஷாக் அவங்களுக்கு. பொதுவாகவே இதை அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய மூப்பருங்க பெற்றோருங்க என்ன சொல்லுவாங்க, நாம் எகிப்து தனத்தில் அடிமைத்தன உபத்திரவத்தின் அப்பத்தை சாப்பிட்டதை நினைத்து பாருங்கள் அப்படின்வாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம், புதிய பெரிய வித்தியாசம். அப்படின்னா என்ன அர்த்தம், சரீரமாக இருக்கிறதுனா என்ன? அவர் அங்கே தானே உட்காந்துருக்கிறாரு, அவர் கால் கை எல்லாம் இருக்குது இல்லை, இது என் சரீரம்னா பிட்டு பிட்டாக கொடுக்குறாரு இல்லையே, என்ன அர்த்தம்? பொதுவாக யோசிச்சனாவே இது ஒரு அடையாளமாக இருக்கிறது, அதான அர்த்தம், இது என் அடையாளமாக இருக்கிறது. அதை தான் அவர் சொல்கிறாரு, என் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இது ஒன்று புரிஞ்சிக்காமல், இது ஒன்று விளக்கம் இல்லாமல் ரோமன் கத்தோலிக் என்ன பண்ணிருச்சு, இதான் அவங்க ட்ரான்ஸ் சப்ஸ்டான்சியேஷன் ஒரு போதகத்தை கொண்டு வந்து அவர் அந்த போதகர் வந்து ஜெபம் பண்ணுவார். அப்பத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் முகத்தையே பார்க்க மாட்டார், சோரை பார்த்துக்கிட்டு பாரு, அவர் பேக்கை தான் நீங்கள் பார்க்கணும், வெள்ளையாக அவர் அங்கேயும் இருக்கும். சில நேரத்தில் குனியும் போது எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், பெரிய முட்டை தான் தெரியும் ஸ்டேஜில் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த சோரை பார்த்துக்கிட்டு அதை அப்படியே ஏதோ மந்திரம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, இதை பாருங்கள், இது கர்த்தருடைய சரீரமாக இருக்கிறது அப்படின்வார். அது சரீரமாக மாறிப்போதா? ஆமாம், அப்படி தான் நீங்கள் நம்பணும் அப்படின்வார். அதுதான் அது ரொம்ப தப்பு. அதுதான் சீர்திருத்தவாதிகள் ரொம்ப அதை எதிர்த்தாங்க. இல்லை, அது தப்பு, அது முட்டாள்தனம் மாத்திரம் இல்லை, அது விக்கிர ஆராதனைத்தனம் கூட. அது சிருஷ்டிகரை போய் சிருஷ்டிப்புக்கு ஒப்பாக பண்ணிட்டு இதுக்கு கும்பிடு போடுங்க இந்த அப்பத்துக்குன்னு சொல்கிற மாதிரி, வெரி ராங். வேதம் அப்படி சொல்கிறதே இல்லை. அது மாதிரி வேதம் அப்படி, வேதத்துக்கு முரணானது. அவர் என்ன சொல்றாரு, அங்கதான் இருக்கிறாரு, அவர் என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இது ஏற்கனவே நானே ஜீவாப்பம், நானே மெய்யான திராட்சை செடி. அப்பனா அவர் திராட்சை செடியா மாறிடுறாரா? அது ஒரு அடையாள மொழி, இமேஜ் வேர்ட்ஸ் இல்லைங்களா. இந்த அப்போ என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறதுப்பா. இந்த அப்பத்தை எப்படி புட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறனோ அதே மாதிரி என்னுடைய சரீரம் பிடப்பட போகிறது இல்லைங்களா, பிடப்பட போகிறது அப்படின்னு. இது வந்து எகிப்து தன பாதிப்பு உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்கு அடையாளமாக நீங்க இவ்வளவு காலம் இதை புசித்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ இது என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த புளிப்பில்லாத அப்போ என்னுடைய சரீரத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுமோ அதுக்கு அடையாளமா இருக்கிறது. என்னுடைய சரீரத்தை தர தரான்னு இழுத்துட்டு போய் அந்த விசாரணை கூட்டத்துல என்னை நிக்க வச்சு, என்னை மிகவும் துன்பப்படுத்தி அவமானப்படுத்தி அடித்து என்னை வாரினால் அடிப்பாங்க. உடம்பு சதெல்லாம் பிக்கப்படும், பிக்கப்பட்டு என் கையிலையும் காயிலையும் ஆணி பாய்ந்து என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு பாகங்களையும் துன்பப்படுத்தப்பட போகிறது. இந்த ஆட்டுல ஒவ்வொரு பாகமும் விடாம நீங்க சாப்பிடணும்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிற மாதிரி என்னுடைய சரீரம் ஒவ்வொரு பாகமும் துயரப்பட போகிறது. அந்த சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது இந்த அப்பம். ஏன்னா அந்த நான் கொடுக்கிற என்னுடைய முழு சரீரத்தையும் உங்களுடைய ரட்சிப்புக்காக கொடுக்க போகிறேன், அதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை ஒரு மாத்திரை பாருங்களேன், இதுக்கு ரொம்ப அதிகாரம் வேணும். ஏன்னா பழையற்பாடு கடந்து போகும் திருநாள் யெகோவாவே ஏற்படுத்தினது. அதை இப்போ மாற்றி அமைக்கணும்னா யெகோவா தான் செய்ய முடியும் இல்லைங்களா. அதுக்குள்ளேயே அவருடைய அதிகாரத்தை அவர் காட்டுறார். ஓகே, அப்பத்தை கொடுத்தது என் சரீரம் என்று சொன்னார், விளக்கத்தை சொன்னார். அடுத்ததாக 27வது வசனத்தில் திராட்சை ரசத்துக்கான செயலை பார்ப்போம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள். நான் சொன்ன நாலு கப் இருக்கும், இது கடைசி கப்பாக இருக்கலாம். எடுத்து ஸ்தோத்திரம், அவர் என்ன ஜபம் பண்ணார் நமக்கு தெரியல. ஸ்தோத்திரம் என்னும்போது தான் இதில் தான் யூக்கரெஸ்ட்னு வருது. இது ரோமன் கத்தோலிக்க தப்பாக மாற்றிட்டாங்க. யூக்கரெஸ்ட்னா ஸ்தோத்திரம் பண்ணுறது, நல்ல வார்த்தை தான் அது. அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணால் இப்போ திராட்சை ரசத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் நான் உண்டி குடிப்பேன்னாரா? ரோமன் கத்தோலிக்கு கொடுக்க மாட்டாங்க தெரியுங்களா, நிறைய காரியங்கள் அவங்க தான் குடிப்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லோரும் பானம் பண்ணுங்கள், எல்லோருக்கும் கொடுத்தேன், நீங்கள் எல்லோரும் பானம் பண்ணுங்கள். இதுவும் ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி தான். இப்படி தான் அந்த எல்டர் எடுத்து இது எல்லாரும் நாங்கள் குடிப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய உடன்படிக்கையை நினச்சி பாருங்கன்னு குடிக்கிற ஒரு வழக்கம் இருக்கு. ஆனால் என்ன இது புரட்சிகரமான விளக்கம் பாருங்களேன், உடனடியான ஒரு விளக்கம், உடனடியான ஒரு முக்கியத்துவம், இறுதி முக்கியத்துவம் ரெண்டு வருது. 28வது வசனத்துல உடனடியான முக்கியத்துவம் என்னங்க, ஆண்டவரே இந்த பாத்திரம் இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூறிய என்னுடைய இரத்தம் இரத்தமா இருக்கிறது. அந்த கப்பை எடுத்து அந்த வைனை எடுத்துக்கிட்டு இது என்னுடைய இரத்தம் அப்படின்ற, திடீர்னு கையெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு அதில் ரத்தத்தை ஊத்துனார் இல்லையே, திராட்சை ரசம் இது என் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய ரத்தமும் சரீரமும் எப்போ ரெண்டா பிரியும்? ஒரு மனுஷன் நார்மலாக சாகும்போது அவன் ரத்தம் உடம்புக்குள்ளே தான் இருக்கும். ஒரு மனுஷனுடைய ரத்தமும் சரீரம் எப்போ ரெண்டா பிரியும்னா அவன் கொடுமையான விதத்தில் இறந்தாதான் இல்லைங்களா. ஒரு ஆக்சிடென்ட்டு கை கால் உடஞ்சா தானே ரத்தம் வெளியே வருது. அதுலேயே என்ன சொல்கிறாரு, இது ரெண்டாக பிரித்து காட்டும் போது என்னுடைய கொடுமையான மரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. என்னுடைய ரத்தமாக கொடுமையான மரணத்தை நான் சந்திக்க போகிறேன், அதில் என்னுடைய சரீரமோ என்னுடைய ரத்தமோ பிரிக்கப்பட போகிறது. கொடுமையான மரணம், ஒரு ஒரு விக்டிமாக நான் சாக போகிறது இல்லை. அதில் என்ன சொல்கிறாரு, புதிய உடன்படிக்கையின் உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருந்து அந்த புதிய உடன்படிக்கை அமல்படுத்துகிற ஒரு மத்தியஸ்தராக இருந்து என்னுடைய ரத்தத்தில் அதை ஊர்ஜிதப்படுத்தி புதிய உடன்படிக்கையை நான் அமல்படுத்துகிறேன். அதைத்தான் அவர் சொல்றாரு. பாருங்களேன், இது ஏன் அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக இந்த உடன்படிக்கை ரத்தம் சிந்தப்பட போகிறது. பாருங்களேன், ரத்தத்தை அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட போகிறது. ஏன்னா ஆண்டவர் எப்பெல்லாம் உடன்படிக்கைன்னு ஒன்று பண்ணாரோ மனுஷங்கிட்ட, எந்த உடன்படிக்கை எடுத்து பார்த்தாலும் அங்கே என்ன இருக்கும், ரத்தம் இருக்கும். ரத்தம் இல்லாமல் உடன்படிக்கை, ஏன்னா கடவுள் அவ்வளோ பெரியவர், நம்ம பாவிகள், சீர்கெட்ட பாவிகளாக இருப்பதனால் நம்மோடு ஒப்புரவாகி எந்த உடன்படிக்கை எந்த அக்ரிமெண்ட்டுக்கு அவர் வரணுன்னாலும் ஒரு பரிகார பலி இல்லாமல் முடியாது. அது ஆபிரகாமோடு பண்ணுற உடன்படிக்கை பார்க்கலாம், நோவாவோடு, ஏன் ஆதாமோடு அங்கே நேரடியாக சொல்லலைனாலும் அவனுக்கு ஒரு தோலை போத்தி அனுப்புனார்னு வருது, ஒரு பலியை கொடுத்தார் அங்கே. ஆபிரகாமோடு, மோசேவோடு, நோவாவோடு எல்லாத்துலேயும் பலி பார்க்குறோம். அதில் ரத்தம் இல்லாமல் உடன்படிக்கை செய்ய முடியாது. ஏன், ஆண்டவரோடு ஒப்புரவு நம்ம அப்படித்தான் ஆக முடியும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை இல்லைங்களா. ஆண்டவருடைய கோபத்தை நீக்கும் பலி இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதை தான் இங்கே என்ன செய்கிறார் ஆண்டவர், என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய இது ஒரு புதிய உடன்படிக்கையாக இருக்க போகிறது. அது எப்படி இருக்க போகுது, என்னுடைய சரீரமோ என்னுடைய ரத்தமோ இதனால் பிரிக்கப்பட போகிறது. ஒவ்வொரு அவருக்கு வாரில் அடிக்கிற அடியினால் உடம்பெல்லாம் கிளிய போகுது, கையில் காலில் குத்துற ஆணியினால் ரத்தம்லாம் ஒழுவ போகுது, அவருடைய உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் தன் காயங்கள்னால ஒழுவுறதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையே நமக்காக ஊத்தினார், பலியாக தன்மை தாமே கொடுத்தார் என்பதற்கு அடையாளமாக இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது இல்லைங்களா. அந்த பலியை வந்து ஏன் இயேசு வந்து சாகணும் இருந்தால் எப்படி எப்படியோ செத்துருக்கலாம் இல்லைங்களா. சில பேர் பாய்சன் குடிச்சு செத்துறாங்க, சில பேர் அப்படியெல்லாம், மரணம் மாத்திரம் முக்கியம் இல்லை, அந்த உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் ஊத்தப்படும்படிக்கு சித்திரவதை அவர் அனுபவிக்கணும். அவர் உடம்புல காயங்கள், ரொம்ப ரத்த ஓட்டம் இருக்கிற இடங்கள்ல காயங்கள் ஏற்படணும், அவருடைய ரத்தம்லாம் கீழே ஒழுவும்படிக்கு. ஏன், அந்த ரத்தம் ஒழுவர்கள் மூலமா தன்னுடைய உயிரையே நமக்காக ஊத்தினார் என்ற அடையாளமாக வெளி சின்னமாக தெரியும்படிக்கு நான் ரத்தம், மை பிளட் ஷுட் பி ஷெட், இங்கிலீஷ் தமிழ்ல வருது பாருங்களேன், அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற அப்படியே வெடிச்சு சிந்தப்படுகிற, அப்படியே ஊத்தப்படுகிற புது உடன்படிக்கையில் என்னுடைய ரத்தமா இருக்கிறது. பாருங்களேன், சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிற அந்த கப்பை எடுத்துக்கிட்டு, இனிமே இந்த கப்பு இந்த கடந்து போகும் திருநாள் எகிப்துல நீங்க கொடுத்த பஸ்கா ஆடுக்கு அடையாளம் இல்லை, பரிபூர்ண பஸ்கா ஆடாக கல்வாரி மலையில நான் பலியாக போறேன், அதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிற ஒரு திரு நியமமாக இது மாறப்போகிறது. பாருங்களேன், அவருடைய மரணத்தினாலேயே நமக்கு பாவ மன்னிப்பு என்ற மீட்பு உண்டு என்பதை அங்கு காட்டுறார். பாருங்களேன், அதுல வந்து எத்தனை பேருக்கு சிந்தப்பட போகிறது, அநேகருக்கு. அந்த வார்த்தைகள் கவனிக்கிறீங்களா, ஏன் அநேகர் என்றாரு, கடந்து போகும் திருநாளில் ஏற்பட்ட பலி வந்து அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசமாக அவங்களுக்கு மட்டும்தான் இல்லைங்க, அவங்கள விடுதலை ஆக்குனதுக்கு அடையாளம் தான். ஆனால் இது அநேகருக்குன்னு ஏன் சொல்றாருன்னா, எல்லா ஜாதி கோத்திரங்களில் சேர்ந்தவர்களுக்கு எல்லாரையும் சேர்க்கிறார். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, புறமதஸ்தனம் என்றும் இல்லை, எல்லாருக்குமாக, எல்லா கோத்திரத்தில், எல்லா ஜாதியில, எல்லா பாஷைக்காரர்கள் இருந்து, கிரேக்கர், யூதர்கள், இந்து, எல்லார்கள் இருந்தோம், அவங்களுக்காக இது சிந்தப்பட போகிறது, அநேகர்களுக்காக இது சிந்தப்பட போகிறது. இதான் புதிய உடன்படிக்கை, இதான் கிருபையின் உடன்படிக்கை. இங்கே தான் கிருபையின் உடன்படிக்கை ஆரம்பிச்சிச்சு. உடன்படிக்கைன்ற பாடத்தில் நீங்கள் தெரிஞ்சிருந்தா நம்ம விசுவாச அறிக்கை சொல்லுது, பழைய ஏற்பாட்டிலலாம் ஒன்று ஒன்று உடன்படிக்கை செஞ்சுட்டு வந்தார், அதெல்லாமே இந்த உடன்படிக்கையை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, ஒரு அடையாளமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் அந்த உடன்படிக்கையை அமுல்படுத்துகிறார். பழைய ஏற்பாடுலாம் அந்த உடன்படிக்கை, இன்னொருத்தர் ஒரு அருமையான உதாரணம், ஒரு பூ மலரும் போது அது உடனே மலர்ந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ற மாதிரி ஆதாம் கிட்ட ஒரு உடன்படிக்கை செஞ்சார், அப்பா பாவியே நீ பாவத்தில் உன்னை மாற்ற முடியாத நிலைக்கு போயிட்டேன், உன் இருதயம் கல்லாக போயிடுச்சு, கடவுளை நினச்சி பார்த்தா உன்னை நீயே மாற்றிக்கொள்ள முடியாத நிலைக்கு போயிட்டு, ஆனால் நான் ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறேன், அந்த உடன்படிக்கையில பெரிதான ஆசீர்வாதங்கள் உனக்கு வச்சிருக்கிற, அந்த உடன்படிக்கையில உன் கல்லான இருதயத்தை எடுத்து உனக்கு மாம்சமான இருதயத்தை கொடுக்க போற. ஐயோ, ஆண்டவருடைய கற்பனையின்படி வாழ முடியாம இருக்கிறேன், என்னுடைய கற்பனைகளை உன் இருதயத்துல போட்டு நான் வாழ வைப்பேன். அந்த மாதிரி பெரிய ஆசீர்வாதங்களை அடக்கிய ஒரு உடன்படிக்கையை நான் செய்ய போறேன். நான் தான் ஏதாவது உனக்கு செய்யணும், நீ செய்ய முடியாத நிலைக்கு போயிட்ட, நான் ஒரு நாள் செய்ய போறேன். அது உடன்படிக்கையின் மூலமாக செய்ய போறேன். அதுக்கு அடையாளமாக ஆதாம் கிட்ட ஒன்று சொன்னாரு, சர்ப்பத்தின் தலையை இந்த ஸ்திரீயின் வித்து வந்து நசுக்கும். அது ஆரம்பிச்சுச்சு அந்த பூ மலர்றதுக்கு. அதுக்கப்புறம் மோசே கிட்ட, தாவீது கிட்ட, ஆபிரகாம் கிட்ட செஞ்சுக்கிட்டே வந்தார், மலர்ந்து மலர்ந்து. இப்போ புதிய ஏற்பாடில் தான் முழுசா மலர்ந்து. இதுதான் உடன்படிக்கை. இயேசு என்ன சொல்றாரு, எப்பா பழைய ஏற்பாடுலயே யெகோவா செஞ்ச அந்த உடன்படிக்கை, அதிசயமான உடன்படிக்கையை என்னுடைய ரத்தத்தினால் அதை திறந்து அமுல்படுத்த போறேன், அதை திறந்து அமுல்படுத்த போறேன், அதை ஊர்ஜிதப்படுத்த போறேன் அப்படின்னு அந்த இன்ஸ்டிடியூஷன் அவர் ஏற்படுத்துறார். பாருங்களேன், அதான் அது நினைவு சின்னமாக முதல் முதல்ல ஏற்படுத்துறார். இன்னுமே பழைய உடன்படிக்கை மிருகங்களை பலி கொடுக்கறது முடிஞ்சிருச்சு. இத்தனை மிருகங்கள் எல்லாமே இயேசுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இப்ப அவர் வந்து கொடுத்ததுனால எல்லாமே அதெல்லாம் தேவைப்படலை, எல்லாத்துக்கும் நிறைவேறுதலாக அவர் வந்துட்டார். பாருங்களா, அது ஒரு உடனடியான ஒரு முக்கியத்துவம். 29வது வசனத்துல இறுதி முக்கியத்துவத்தை பார்க்கிறோம். பாருங்களேன் என்ன சொல்றாரு, படிங்களா
29. நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு அருமை இதுல இருக்கு பாருங்களேன். மார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஒரு வாக்கு தத்தம் பண்ற மாதிரி. அப்பா, நான் சிந்தப்படுற ரத்தம் உடனடியான ஒரு விளைவுகள் ஏற்படுத்துது. என்ன, இத்தனை காலம் காத்திருந்த அந்த உடன்படிக்கையை அமுல்படுத்த போகிறது, புதிய உடன்படிக்கையை அமுல்படுத்த போகிறது. அதுல எல்லாம் அநேகருக்கு பாவ மன்னிப்பு ஏற்பட போகிறது, பாவ மன்னிப்பு ஏற்படுத்தி ரட்சிப்பை கொடுக்க போகிறது. அதோடு அது முடிக்கல, அந்த உடன்படிக்கை தொடர்ந்து அதோடு நான் மரித்தோடு அடக்கத்தில் இருக்க போறதில்ல. நான் உயிர்த்தெழுந்து வெளியே வந்து பரலோகத்துக்கு ஏறெடுத்து கொள்ளப்பட்டு பரிசுத்தாவியை அனுப்பி இந்த காலகட்டத்தில் நான் என் மக்களை நடத்தி இந்த உடன்படிக்கையின் பலாபலன்கள் யாருக்கெல்லாம் சிந்தப்பட்டதோ அவங்க எல்லாருக்கும் போய் அதை அடைந்து அவங்க எல்லோரும் என் ராஜ்யத்துக்குள்ள வந்து அவங்களோடு நான் என் ராஜ்யத்தில் பிதாவின் ராஜ்யத்தில் திராட்சை ரசம் புசிக்கிற வரைக்கும், பானம் பண்ணுற வரைக்கும் இனிமேல் நான் திராட்சை ரசம் குடிக்க போறதில்லை. புரியுதுங்களா, அதனோட இறுதி முக்கியத்துவத்தை இங்க வலியுறுத்துறார். இது வெறும் ரத்தம் சிந்தப்பட்டு அவங்களுக்கு இப்ப ரட்சிப்பை ஏற்படுத்த மாத்திரம் இல்லை, இந்த ஏற்படுத்தின ரட்சிப்பு யாருக்காக நான் சிலுவையில ரத்தத்தை சிந்தினோ, யாருக்கு மீட்பை சம்பாதிச்சனோ, அவங்க எல்லோரும் மீட்படைந்து அந்த மக்கள் எல்லாரும் என் ராஜ்யத்துல முழு பலனை அனுபவித்து ராஜ்யத்துல சேர்ற வரைக்கும் நான் திருப்பி திராட்சரசத்தை புசிக்க போறதில்லை, பானம் பண்ண போறதில்லை. என்ன ஒரு அதிசயம், அதனோட முழு பலனை வெற்றிகரமா நிறைவேற்ற வரைக்கும் நான் இனிமே திராட்சை ரசத்தை பானம் பண்ண போறதில்லை. ஆனா ஒரு நாள் நான் மீண்டுமாக வரும்போது என் பிதாவுடைய ராஜ்யத்துல எவர்களுக்கெல்லாம் ரத்தத்தை சிந்தி எவர்களையெல்லாம் நான் மீட்டனோ அவங்களை அந்த முழு பலனை அனுபவித்து என் ராஜ்யத்துல வந்து சேருவாங்க. அப்பத்தான் நான் புசிப்போ. ஒரு யூதர்கள் முறையில ஏதாவது நிச்சயமா செய்வேன்னா அதுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்குவாங்க. இப்போ பவுலை கொல்லணும்னு சில பேர் வந்து சாப்பிடவே மாட்டாங்கன்னு அப்போஸ்தல நடவடிக்கைகளை பொருத்தனை பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி இயேசு இந்த உடன்படிக்கையில் ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறார். எப்பா, நான் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் நான் ரத்தம் சிந்தி யாரை காப்பாற்ற போறேனோ அவங்கள நிச்சயமாகவே பரலோகத்துக்கு கொண்டு வருவேன். என்னுடைய பலி நிச்சயமாகவே அவங்களுக்கு பலித்து அவங்க ஒரு நாள் பரலோகத்தில் சேரப்போகிறாங்க. எத்தனை பேருக்கு சிந்தனோ அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வரப்போகிறாங்க. அவங்க வந்து சேர்ற வரைக்கும் இந்த விருந்து திராட்சை ரசத்தை நான் புசிக்க போறதில்லை. இது சத்தியம், இது ப்ராமிஸ் அப்படின்ற மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். இந்த மீட்பின் பலாபலன்கள் அதனோட முழு பணியை செய்து முடித்து எத்தனை பாவிகளுக்காக நான் சிலுவையில் மறித்தனோ அந்த பாவிகள் எல்லாம் பரலோகத்தில் வந்து சேர்ந்து என் பிதாவின் ராஜ்யத்தில் நாங்கள் கொண்டாடுற வரைக்கும் நான் இன்னுமே விருந்து புசிக்க போகிறதில்ல. இது இதனோட நிறைவேறுதல் தான் ரெவலேஷன் 19 இதில் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துன்னு நமக்கு காண்பிக்கப்படுகிறது. இது ஒரு பெரிய ப்ராமிஸுங்க, அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, இது ஒரு விடாப்பிறை மாதிரி உங்களுக்கு சொல்றாரு. இப்போ தான் 24:25 நான் மீண்டுமாக வரப்போறேன், என் பிரஜாவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறேன்னு சொன்னவர் இப்போ திடீர்னு சாக போறேன்றாரேன்னு வருத்தத்தில் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க, நான் சாக வேண்டியது அவசியம், அதன் மூலமா உடன் உங்களுக்கு பரிகாரம் பண்ண வேண்டியது அவசியம், அதன் மூலமா உடன்படிக்கையை பழிக்க செய்ய வேண்டியது அவசியம், ஏன்னா ரத்தம் செஞ்சது எல்லாமே பாவ மன்னிப்பு நடக்காது, அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதோடு இல்லை, யார் யாருக்கெல்லாம் ரத்தம் சிந்தணும், நீங்கள் எல்லாரும் நிச்சயமாக ஒரு நாள் ராஜ்யத்தில் உங்களை கொண்டு வர வரைக்கும் நான் இன்னுமே அது திராட்சை ரசம் சாப்பிட போகிறதில்ல, ஏன்னா அது நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும் பாருங்களேன். அது பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக அவங்களுக்கு இருந்திருக்கும். 30 அதோடு முடியுது. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஸ்தோத்திர பாட்டுனும் போது அந்த சங்கீதம் 113-18 கடைசி பாட்டை ஒருவேளை இங்கே பாடியிருக்கலாம். இதோடு முடிகிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இயேசுவை வந்து அவங்க ஒலிவமலை அந்த கெத்செமனேயத்துக்கு போவாங்க, அங்கே தான் வந்து அவரை கைது செய்து அவரை விசாரித்து அநியாயமாக தீர்ப்பு கொடுத்து அடுத்த நாள் 3 சிலுவையில் அறைவாங்க. அந்த ராத்திரியில் இதே அவர் ஏற்போல் சொல்லியா அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் இதை ஏற்படுத்தினார். அதைத்தான் அதனோட வரலாறு நம்ம பார்க்குறோம். 2 பயன்பாடுகள் நம்ம பந்தி எடுப்பதற்கு முன்பதாக சொல்லி நான் முடிக்கிறேன். 1st பயன்பாடு என்ன? இந்த ஆரம்ப கர்த்தருடைய பந்தி எவ்வளோ ஏழ்மையாக, எவ்வளோ சிம்பிள், அப்பமோ திராட்சை ரசம், இந்த சிம்பிள் காரியத்தை வைத்துக்கிட்டு எவ்வளோ மகத்தான காரியத்தை ஆண்டவர் இதில் விளக்கி கொடுக்கிறார். இந்த ஆரம்ப கர்த்தருடைய பந்தி, அதனோட செயல்கள், அதனோட பொருட்கள் மிக தெளிவான, மிக ஏழ்மையான விதத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நமக்கு விளக்குது பாருங்களா. இதை விட தெளிவாக, இதை விட ஏழ்மையாக சுவிசேஷமா என்ன? காஸ்பிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷமா என்னங்க? இயேசு என்ன சொல்றாரு? அதுக்கு மிக ஏழ்மையாக தெளிவாக விளக்குறது தான் லார்ட்ஸ் சப்பர் பாருங்களேன். இதை நம்ம படிக்கணும், ஒருபோதும் நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்க பஸ்காவை கொண்டாடும் போது அதுக்கு என்ன அர்த்தம்னு படிச்சு அங்க இருக்கிற பிள்ளைகளை கேட்ப விடுவாங்க. நீ ஒரு கேள்வி கேளுனவுனா பெரியவங்க விளக்கம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம இந்த லார்ட் சப்பரை படிச்சுக்கிட்டு மாதத்தில் ஒவ்வொரு வாரமும், மாதத்தில் ஒரு டைம் நம்ம வரும்போது, இன்னைக்கு எந்த வாரம் போகிறோம், இன்னைக்கு எங்கே போகிறோம், சர்ச்சுக்கு, லார்ட் சப்பருக்கு போகிறோம், என்ன பண்ண போகிறோம், லார்ட் சப்பர் என்ன அப்படின்றத ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இதை விட ஈஸியாக காஸ்பிளில் நம்ம வேறு யாருக்கும் சொல்ல முடியாது. எவ்வளோ தெளிவு, எவ்வளோ கிளியர், யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ தெளிவு. குழப்பமே அடைய வேண்டியதில்லைப்பா, இதான்ப்பா காஸ்பல், இதான் காஸ்பல். என்ன இந்த காஸ்பல்? ரொம்ப தெளிவாக எளிமையாக சொல்லி கொடுக்குது. இந்த காஸ் இந்த சுவி இந்த பந்தியுடைய பொருளுக்களை பாருங்களேன், அந்த பொருளுக்களே காஸ்பலுக்கு ஒரு உருவகமாக இருக்கிறது. இந்த ஒரு பக்கம் இந்த அப்பம், இன்னொரு பக்கம் திராட்சம். அந்த அப்பம் என்ன குறிக்குது? அவருடைய சரீரத்தை குறிக்குது. அந்த திராட்சை ரசம் அவருடைய ரத்தத்தை குறிக்கிறது. அவருடைய சரீரமோ ரத்தமோ பிரிக்கப்படணும்ப்பா, அதனால்தான் நாங்கள் பிரித்து எடுக்கிறோம். எப்படி தான் பிரிக்கப்பட்டுச்சு தெரியுமா? மிக கொடுமையான விதத்தில், எங்கெங்கெல்லாம் பயங்கரமாக ரத்தம் ஓட்டம் இருக்குமோ அந்த இடத்துலலாம் அவர் காயப்பட்டு, துன்பப்படுத்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, குத்தப்பட்டு, அவர் ரத்தமாக ஓடிச்சு, அந்த ரத்தம் ஓடிச்சு, அவர் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிமாக சாகலை, தேவ மனிதனாக செத்தார். அதனால தான் அவருடைய மரணமும் அவருடைய ரத்தத்துக்கு எல்லையற்ற மதிப்பு இருக்கு, எல்லையற்ற மதிப்பு இருக்கு. அந்த அந்த இயேசு என்ன சொல்லியிருக்கார்? அப்பா, அவ்வளோ பெரிய ரத்தம் சிந்தி நான் ஒரு புதிய உடன்படிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அமுல்படுத்தினேன். புதிய உடன்படிக்கேன், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து பழிக்கும் படிக்க நான் செஞ்சேன். பழைய பாடல ஆதாமில் இருந்து சொல்லிட்டு வந்தார் ஆண்டவர், இந்த ஜாதிக்கு எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாலும் ஏற மாட்டேந்தே, சாப்பாடு சாப்பாடுன்னு இருக்கிறாங்களே, கஞ்சி வருது அப்பான்னு இருக்கிறாங்க, பாவம் பயங்கரம் என்னான்னு புரிய மாட்டேந்தேன்னு கடைசி ஆதாமில் இருந்து சொல்லிக்கிட்டே வந்தார். உடன்படிக்கையை உடைச்சிக்கிட்டே வந்தாங்க, கிரியையின் உடன்படிக்கையை உடைச்சிக்கிட்டு அந்த சாபத்தில் வாழ்கிற இந்த மக்களுக்கு நான் சொன்ன, உங்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து மாம்சமான இருதயத்தை நான் கொடுப்பேன், என் கற்பனைகளை போட்டு உன்னை மாற்ற முடியாமல் தவிக்கிற பாவியே உன்னால் உன்னை மாற்றிக்க முடியாது, நான் அதை ஒரு நாள் செய்ய போகிறேன், நான் அந்த உடன்படிக்கையில் செய்ய போகிறேன், என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உடன்படிக்கை என்ற பேக்கேஜில் செய்ய போகிறேன். அதை திறந்து கொடுக்குறவர் இயேசு தான், அவருடைய ரத்தம் தான் அதை திறந்து உன் மேலே ஊற்றப்போகுது, அவருடைய ரத்தம் தான் அதை அமுல்படுத்த போகுது. கடினப்பட்ட பாவிக்கு உனக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை, ஆதியிலிருந்தே நான் சொல்லிக்கிட்டு வந்தது ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா, இந்த புது உடன்படிக்கை தான், அதில் தான் எல்லா ஆசீர்வாதம் இருக்குங்க. நம்முடைய இருதய மாற்றம், தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறது, இனிமேல் நம் அவர்கள் பாவங்களை நான் நினைய மாட்டேன், உன் பாவங்கள்லாம் மன்னிக்கிறது, உன்னை மாத்துறது, அதான் எபிரேயர் 8:10 நமக்கு சொல்லுது. மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே, பழையற்பாடு எல்லா பரிசுத்தவான்களும் ஏங்கிக்கிட்டு இருந்த ஆசீர்வாதம் எல்லாமே இந்த உடன்படிக்கையில் தான் இருக்கு. இந்த நிகழ்ச்சியை யோசிச்சு பாருங்க, காஸ்புல் ஆஃப் கிரைஸ்ட்னா என்ன, பாவிகளான நமக்காக கிறிஸ்து மரித்தார், மிக கொடுமையாக தேவ குமாரன் ஒரு பலி பலி ஒரு விட்டமா மறிக்கல, ஒரு பாதிக்கப்பட்ட ஐயோ பாவம்னு மறிச்சிடல, புதிய உடன்படிக்கை தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய மத்தியஸ்தராக மரித்தார், அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு மரித்தார். நம் சாபத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமான, இதான காஸ்பல், இதான இயேசு செஞ்சார், நம்முடைய இடத்த அவர் எடுத்துக்கிட்டார், நம்மேல் வர வேண்டிய கோபத்தை அவர் எடுத்துக்கிட்டார், நாம் தேவனுக்கு முன்பதாக நீதி ஆகணும் என்பதற்காக அவர் பாவமானார், நம்முடைய சாபத்திலிருந்து நீக்குவதற்கு அவர் சாபமானார், இதுதான் காஸ்பல். அது இந்த அப்பமோ திராட்சை ரசம் அதான்ப்பா சொல்லுது, அதான் காஸ்பல் இல்லைங்களா, அதை தெளிவாக இயேசு நம் பாவங்களுக்காக மரித்தார், அத்தோடு காஸ்பல் நிற்குதா, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அத்தோடு காஸ்பல் நிற்குது, இல்லை, அந்த காஸ்பலுடைய கட்டளை எவ்வளோ அருமையாக இது ராப்போஜனத்தில் வெளிப்படுது பாருங்களேன், எவ்வளவோ ஆண்டவர்களுக்கு செஞ்சுருந்தோம், எவ்வளவோ அதிசயங்கள் உடன்படிக்கையில் செஞ்சுருந்தோம், இன்னமும் அனுபவிக்காமல் நீ வாழ்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இன்னமும் ஒரு பழைய உடன்படிக்கையில் அந்த கிரியன் உடன்படிக்கை சாபத்திலையோ நொந்து கிந்து எண்ணத்தை உசிப்போம் புசிப்போம் மரணத்தை நோக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை வாழ்றியே அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்து சேரணும்னா தனிப்பட்ட விதத்தில் உள்வாங்கும் விசுவாசத்தில் நீ வாங்கலைன்னா இயேசு உனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாதப்பா, கடவுள் இவ்வளோ உனக்கு செஞ்சிருக்கிறாரு, ஆனால் அதில் ஒரு துளி கூட நீ வாங்க அனுபவிக்காமல் ஒரு பிச்சைக்கார வாழ்க்கை நீ வாழ்வதற்கு காரணம் இது, தனிப்பட்ட விதத்தில் உள்வாங்கி நீ அதை அனுபவிக்கலைன்னா இயேசு எந்த பாவிக்கும் எந்த நன்மையும் செய்ய மாட்டார். அதைத்தான் அருமையாக இயேசு இதில் எதில் எப்படி காட்டுறாரு, இது என்னுடைய அப்பம், அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம் இது, இதில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கு, இதை பாருங்கள், இது என்னுடைய சரீரம், இதை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு அந்த அப்பத்தை கீழே வச்சுட்டாரா, இது என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே வைங்க, கீழே வச்சுட்டாரா, வீட்டுக்கு போங்கன்னாரா, என்ன சொன்னாரு, இது என்னுடைய அப்பம், சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அதை வாங்கி கையில் எடுத்து உள்வாங்கி உங்களை தான் மாற்றிக்கங்க, அதை மாற்றிக்கிற வரைக்கும் எந்த நன்மையும் இயேசுனால யாருக்கும் ஏற்பட போகிறதில்ல. சில பேர் 50 வருஷம் சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, 50 வருஷம் இயேசுவை பற்றி கேட்டிருப்பாங்க, ஏன் அவங்களுக்கு ஒரு நன்மையும் ஏற்படுறதில்ல, ஏன்னா இயேசு வந்து பாடுறது, இயேசு வந்து புகழ்றது, அவரை பற்றி நல்லா அட்மயர், அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. எத்தனையோ பேர் பாடினாங்க அவர் ஓசானா தாவீதுக்கு ஓசானா, அவங்களாம் நரகத்துக்கு தான் போனாங்க. இந்த உடன்படிக்கையில் கொடுக்குற இயேசு நிகழ்த்தின மீட்பின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும்னா தனிப்பட்ட விதத்தில் அதை உள்வாங்கி நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக ஆக்கிக்கணும், இல்லைன்னா எந்த நன்மையும் நடக்க போகிறதில்ல. அவங்க எப்படி அந்த அப்பத்தை எடுத்து வாங்கி புசிச்சு அதை மென்னு அதை அசப்போட்டு தங்களை தான் மாத்திக்கிட்டாங்களோ. இயேசு இந்த பணியை நமக்காக செஞ்சிருக்கிறாரே, அவர் ரத்தம் சிந்தினாரே, அவர் சரீரத்தை கொடுத்தாரேன்றத விசுவாசம்ன்ற கையில் நீங்கள் வெளியே வந்து அதை வாங்கி எந்த பாவிக்கு அவர் போதுமானவர் அப்படின்னு அவரை நம்புகிற வரைக்கும் இந்த நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகிறதில்ல. பாருங்களேன் காஸ்பல் எவ்வளோ அருமையாக சொல்லுது. அதை வாங்கி விசுவாசம் தான் அந்த செயலுங்க, அதை வாங்கி விசுவாசம் தான் அந்த வாய், விசுவாசம் தான் அந்த கை. விசுவாசத்தின் மூலமாக இந்த இயேசு எனக்காக மரித்தார், அவருடைய ரத்தத்தை நம்பி நான் மீட்கப்படுவேன் என்றதை நம்புற வரைக்கும் உங்களுக்கு இயேசு எந்த நன்மையும் செய்ய முடியாது, எந்த பாவிக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது. ஆகவே இந்த ஆரம்ப கர்த்தருடைய பந்தி எவ்வளோ அழகாக சுவிசேஷம் என்ன எல்லாருக்கும் சொல்லலாம். நண்பனே, மகனே, மகளே, காஸ்பிள் இன்னைக்கு நாங்கள் ப்ரீச் பண்ணுற ஒரே காஸ்பிள் அதாங்க, அது தான் நமக்கு கொடுக்கப்பட்டது, வேறு காஸ்பிளே இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளோ மோசமாக இருந்தாலும், இல்லை வெளியில் எவ்வளோ ஒழுங்காக வாழ்கிறேன் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும், ஆதாமில் நீங்கள் சீர்கெட்ட பாவி, சீர்கெட்ட பாவி. நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ ஆதாமின் பிள்ளையாக பிறந்துட்டீங்க. அவர் ஒரு உடன்படிக்கையை உடைச்சிட்டார். என்ன உடன்படிக்கை? கிரியையின் உடன்படிக்கை. இதை நீ செஞ்சா நீ பொழப்ப, இல்லைனா நீ அழிவன்னு சொன்னார். பழத்தை சாப்பிட்டுட்டாங்க, அந்த பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம். அதனால தான் நமக்கு வாகனம் வாழ்க்கையில். ஏன் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இல்லை? பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்சு கேட்கறது இல்லை. பிள்ளைங்க இருக்கிறீங்களா? வை கான்ட் யூ லிசன் டு யுவர் பேரண்ட்ஸ்? ஏன் உங்கள் ஹார்ட்டு ரிபல் பண்ணுது? பிகாஸ் ஆடம்ஸ் சில்ட்ரன், அது உங்கள் சின். புருஷன் பண்ணாட்டி எப்போ பாரு சண்டை இல்லைங்களா? ஏன் அப்படி இருக்கிறோம் நம்ம? இதெல்லாம் அதனோட விளைவு. ஏன் எப்போ பாரு வேலை 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 உடம்பு கெடுத்துக்கிறோம்? வியாதிகள் பிரச்சனை மண்ணிலேருந்து வந்த நீர் மண்ணுக்கே மண்ணை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இது ஒரு வாழ்க்கையா? சில நேரத்தில் யோசிச்சா வெறுத்து போகுது. எதுக்கு இவ்வளோ சேர்த்து சம்பாரிச்சு என்ன கடைசியில் சாகதானே போகிறோம்? அப்படி இது கிரியையின் உடன்படிக்கை உடைச்ச சாப வாழ்க்கையில் வாழ்கிறோம். அதுலேருந்து மீட்க வந்த இயேசு அந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையில் அவர் ரத்தத்தை நம்பி அவர்கிட்ட வரும்போது மறுவாழ்வை கொடுக்குறார், மறுவாழ்வை கொடுக்குறார். நமக்கு யோசிச்சு பாருங்களேன். அந்த இயேசுவை அழைக்கிறார், காஸ்பிளில் தான் அழைக்கிறார். இது ஒரே சுவிசேஷம் தான். இதை கேட்டு இந்த காலியில் இந்த பந்தியில் எடுக்கும்போது அவர் சரீரத்துக்கு அடையாளமாக, ரத்தத்துக்கு அடையாளமாக, அது சிந்தப்பட்டதுக்கு அடையாளமாக நம்ம எல்லாரும் எடுத்து புசிக்கிறவங்க என்ன சொல்கிறோம்? நாங்கள் ஏற்கனவே அவரை நம்பணும், அவரை வாங்கி எங்களுடைய சொந்தமானவராக ஏற்றுக்கொண்டோம். அதனால் நாங்கள் மீட்பின் ஆசீர்வாதத்தை அடைந்திருக்கிறோம். அது அடையாதவங்க நீங்கள் அதாங்க செய்யணும். எவ்வளோ இயேசுவை கேட்கறதுனால பிரயோஜனம் இல்லை, சர்ச்சுக்கு வர்றதுனால பிரயோஜனம் இல்லை. இயேசுவை உள்வாங்கி உங்கள் சொந்தமாக மாற்றிக்கிற வரைக்கும் எந்த ஆசீர்வாதமும் இல்லை உங்களுக்கு. யோசிச்சு பாருங்க. அதான் முதல்ல காஸ்பலை மிக தெளிவாக எளிமையாக விளக்குது. ரெண்டாவது, தேவ ஜனங்களாக இருக்கிற நாம் இன்னைக்கு பந்திக்கு வரப்போகிறோம். பந்திக்கு வரும்போது அவர் விசுவாசத்தோடு என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கன்னாரு. அந்த யார் பேர் தெரியாத ஒரு மனுஷன் மீட்டு மேரறையில் அதை ஏற்படுத்தி அப்பத்தை எடுத்து திராட்சை ரசத்தை எடுத்து நம்மளை மீட்கணும்னு எவ்வளோ கஷ்டத்தை அவர் பட்டார் பாருங்க. இனிமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்து ஆவியின் மூலமாக நமக்கு மத்தியில் இங்கே வரார். இந்த பந்தியில் எடுக்கும்போது இது வெறும் நினைவு சின்ன மாத்திரம் இல்லை, இது கிருபையின் சாதனம். இந்த நேரத்தில் நம்ம பந்தியில் எடுக்கும்போது ஒரு மெக்கானிக்கலாக ஒரு பகல் கனவு காண்ற மாதிரி உட்காரக்கூடாது. இந்த நேரத்தில் பந்தி எடுக்கிறோன்னு கூட தெரியாமல் அப்படியே தூக்க கணக்கில் உட்காந்துருவீங்க நீங்கள். நோ, தட்ஸ் நாட், இந்த டைம் இல்லை அது. ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் விழிச்சுக்கோங்க, 10 நிமிஷம் கொஞ்சம் விழித்துக்கிட்டு. ஏன் இந்த நேரத்தில் இயேசு வராறீங்க? இந்த நேரத்தில் வரும்போது நீங்கள் சோர்ந்திருந்தா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தப்பு செஞ்சு அந்த சோர்ந்திருந்தா உங்கள் விசுவாசத்தை புதுப்பிக்க வராது. நீங்கள் பாவ மன்னிப்பு, இப்போ அவ்வளோ பெரிய பாவ மன்னிப்பு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறோமே, அது ஃப்ரெஷ்ஷாக உணர்த்த வரார். மெய்யாகவே உன் பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்ல வரார். உங்கள் விசுவாசத்தை புதுப்பிக்கிறார். உங்கள் பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் கொடுக்க வரார். அப்போ தூங்கிட்டு இருப்போமா? மீட்பின் ஆசீர்வாதங்களை இன்னும் பலப்படுத்த, இன்னும் புதுப்பிக்க வருகிற இந்த நேரம், இந்த நேரம் பந்தியின் நேரம். நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்த வராரு. ஏன் இந்த பந்தியில் தானே சொன்னார் அவர், இன்னும் உன்னை நான் என் பாவ ரத்தத்தை சிந்தி உன்னை காப்பாத்திட்டேன், மீட்டுட்டேன். நீ வந்து என்னோடு பரலோகம் சேர்ற வரைக்கும் நான் இன்னமும் அந்த விருந்தை கொண்டாடாம காத்துக்கிட்டு இருக்கிறேன், அது வருவேன்னு உன் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையை நமக்குள்ள உறுதிப்படுத்துறார். நிச்சயமா ஒரு நாள் என்னோடு இப்போ பிதாவின் ராஜ்யத்தில் உட்காந்து என்னோடு விருந்து சாப்பிட போற, அதுக்கு ஒரு ஸ்டார்டர், அதுக்கு ஒரு முன்றுசி தான் இது, சாப்பிடுன்னு நம்மளை ஆறுதல் படுத்த வரார். எவ்வளோ விழுத்திருக்கணும் யோசிச்சு பாருங்களேன், நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் நைட்டு ட்ராவல் பண்ணி, ஆனாலும் ஆர்வத்தோடு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவோன்னு பார்க்குறேன் இல்லைங்களா. விழித்திருந்து இதில் நம்ம பங்கு பண்ண வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, டயர்டெல்லாம் தூக்கி போடுங்க, விழித்து என் ஆத்மாவே எந்திரி, இதுதான் நேரம், என் ரட்சகர் வந்து என்னை பலவீனமாக இருக்கிறேன், வெஞ்சி இருக்கிற பாவம் என்னை வாட்டுது, எனக்கு ஆவிக்குரிய பலனையும் போஷனையும் விசுவாசத்தையும் உறுதியும் கொடுக்குற நேரம், அதில் ஆர்வத்தோடு நம்ம பங்கு பெற வருவோம். ஜெபம் பண்ணலாம்.